الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وآله وصحبه أجمعين. وقد قال الله تعالى في القرآن القديم الفرقان المجيد: يسألك الناس عن الساعة قل إنما علمها عند الله وما يدريك لعل الساعة تكون قريبا ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. على يبتر لهم நிகரற்ற அன்புடனுமாகிய எல்லாம் அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அன்னலம் பெருமானார் முஹம்மது மஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், சத்திய தோழர்கள், சஹாபா பெருமக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், சான்றோர்கள் அனைவர்கள் மீதும், உலகில் உள்ள அனைத்து இஸ்லாமியர்கள் மீதும், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக. பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகை படைத்து உலகில பல கோடி படைப்பினங்களை படைத்து அதனுடைய பிரதிநிதியாக மனிதனை அல்லாஹ் அமைத்து தந்திருக்கிறான். உலகத்தை பற்றிய பல்வேறுபட்ட கருத்துக்கள் இருந்த போதிலும் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இந்த உலகம் என்பது செயல்படுவதற்குரிய உலகமாகும், அமல் செய்வதற்குரிய உலகம், அதாவது இறைவனை வணங்குவதற்காக வேண்டி படைக்கப்பட்ட உலகம். ஒவ்வொரு மனிதர்களுடைய கண்ணோட்டமும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். இந்த உலகம் வாழ்வதற்காக, சுகங்களை அனுபவிப்பதற்காக, உலகில் உள்ள பட்டம் பதவிகளை பெறுவதற்காக என்று ஒவ்வொருவரும் அவர்களுடைய கண்ணோட்டத்தில் அதை பற்றி யோசித்து பார்ப்பார்கள். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் வணக்கம், வணங்கப்படுவதற்கு, வணக்கம் செலுத்துவதற்காக வேண்டி படைக்கப்பட்ட பூமி இந்த பூமி. இந்த பூமியில உள்ள காலம் வரையிலும் மனிதன் வணங்க வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறான், வணங்க வேண்டிய நிர்பந்தம் மனிதனுக்கு இருக்கிறது. இறைவனை வணங்குவதற்கு இந்த பூமி அல்லாத வேறு எந்த இடமும் கிடையாது. ஒரு மனிதன் பூமிக்கு வருவதற்கு முன்னால் அவன் கருவில இருந்தான், தாயினுடைய கருவில இருந்தான், அதற்கு முன்னால் தந்தையினுடைய முதுகந்தண்டையில் இருந்தான், அதற்கு முன்பாக ஆலமுல் அருவாகில இருந்தான், அங்கெல்லாம் வணக்கம் என்பது கிடையாது. இனி இந்த பூமியிலிருந்து அவன் முடிந்து தன்னுடைய ஆயுளை முடித்து விட்டு மண்ணறைக்கு சென்ற பிறகும் சரி, அங்கிருந்து அவன் எழுப்பப்பட்டு மாசரில இருக்கிற போதும் சரி, ஏன் அவன் சுவனத்திற்கு நுழைவிக்கப்பட்டாலும் சரியே, அங்கெல்லாம் வணக்கம் என்பது கிடையாது. இறைவனை வணங்குவதற்கென்று அமைக்கப்பட்டிருக்கிற ஒரே இடம் இந்த உலகம்தான், பூமிதான். அந்த வணக்கம் எப்போது நிறைவு பெறுகிறதோ, எப்போது முடிவுக்கு வருகிறதோ, அப்போது இந்த உலகம் கலைக்கப்பட்டுவிடும். ஒரு திருமணத்திற்காக வேண்டி அந்த காலத்தில் வீடுகளில் பந்தல் போடுவார்கள். ஒரு வாரத்திற்கு முன்னால் அல்லது ஒரு மாதத்திற்கு முன்னால் தங்களது தகுதிக்கேற்ப பந்தல்களை அமைப்பார்கள். திருமணக்காரி முடிந்துவிட்ட பிறகு அதனை அவிழ்த்து விடுவார்கள், அப்படியே நீடிக்க விட மாட்டார்கள். அதுபோலத்தான் வணக்கம் என்பது செலுத்தப்படுகின்ற காலம் வரையிலும் அதற்கு ஒரு காலத்தை அல்லாஹ் நிர்ணயம் செய்திருக்கிறான். அந்த காலம் உள்ள வரையிலும் இந்த உலகம் இருக்கும். எப்போது அது முடிவுக்கு வருகிறதோ அப்போது இந்த உலகம் கலைக்கப்பட்டு போய்விடும். கலைக்கப்படுவது என்பது உலக அழிவு நாள், கியாமத்து நாள் என்பதுதான். அது எப்போது வரும், எப்படி வரும் என்பதெல்லாம் யாருக்குமே தெரியாது. அல்லாஹ் அதை மறைத்து வைத்திருக்கிறான். திருமறையில் அல்லாஹ் சொல்லுகிறான், எஸ் அலுனக்க எஸ் அலுக்கன் எஸ் அலுக்கன் நாஸ்வானி சாதி நபியே மனிதர்கள் உங்களிடத்திலே கேட்கிறார்கள், கியாமத் நாளை குறித்து கேட்கிறார்கள், அந்த உலக அழிவு நாள் எப்படி எப்போது வரும் என்று கேட்கிறார்கள். குல் நபியே சொல்லிவிடுங்கள், இன்னமா இல்முஹா இந்தல்லாஹ், அந்த ஞானம் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது, அது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. வமா யுத்ரீகல் அல்லசாத, உங்களுக்கு கியாமத்து நாளை பற்றி அறிவித்துக்கு கொடுக்கக்கூடியது எது? எதுவுமே அறிவித்து தராது. எந்த விதமான அடையாளங்களும் கியாமத்து வந்துவிட்டது என்பதை அறிவிக்காது. கியாமத்துடைய அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன, ஆனால் அது வந்துவிட்டது என்பதை அறிவிக்கக்கூடிய எது உங்களுக்கு அறிவித்து தந்தது? தக்கூலு கரீபா, அது சமீபத்தில் இருக்கிறது என்று மட்டும் நீங்கள் சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அதாவது திருமறையில் அல்லாஹாலா சில விஷயங்களை அவனுக்கு மட்டுமே சொந்தமானது என்பதனை குறிப்பிடுகிறான். அதில் மறுமை நாள் என்பதும் ஒன்று, மனிதனுடைய மரணமும் அப்படித்தான். எப்படி நிகழும், எங்கே நிகழும் என்பது, எப்போது நிகழும் என்பது மனிதனுக்கு தெரியாது. கருவிலே இருக்கக்கூடிய குழந்தையை பற்றிய விவரமும் மனிதனால் அறிய முடியாது. மழை எப்போது வரும் என்பதனையும் அவனால் உறுதியாக சொல்ல முடியாது. இவைகள்லாம் அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தம், இந்த ஞானங்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுவான். இந்த மறுமை என்பதும் மரணம் என்பதும் மனிதனுக்கு அறிவிக்கப்படவில்லை. அது ஏன் மறைக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு விஷயத்தை விளக்கத்தை சொல்கிற போது இன்னொரு வசனத்திலே சொல்கிறான், இன்ன சாத் ஆத்தியத்துன், கியாமத் என்பது கண்டிப்பாக வந்தே தீரும். அகாது உஃபீஹா, அது அல்லாஹ்வுத்தாலா அதை மறைக்க நாடுகிறான். அதை ஏன் மறைக்கிறேன் என்று சொன்னால், நான் அதை மறைக்க நாடுகிறேன் ஏனென்று சொன்னால், லித்துஜிஸா குல்லு நஃப்ஸின் பிமா கஸா, மனிதர்கள் செய்த நன்மை தீமையான செயல்களுக்கு அதற்குரிய ஜசாவை கொடுப்பதற்காக வேண்டி, அதற்குரிய பிரதிபலனை கொடுப்பதற்காக வேண்டி நான் அதை மறைத்து வைக்க நாடுகிறேன். யார் அதனை ஈமான் கொள்ளவில்லையோ அப்படிப்பட்டவர்களுடைய நிலையை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம், பின்பற்ற வேண்டாம். வத்தபா அவாபூபத்தரதா, அவர்கள் தங்களது மனோச்சியை பின்பற்றி செல்பவர்கள் அந்த வழியிலே சென்று விட்டால் உங்களுக்கு நாசம் உண்டாகிவிடும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அது மறைக்கப்பட்டிருக்கிறது. மறைக்கப்பட்டதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், மனிதர்கள் அந்த நாள் வரும் என்கின்ற அச்சத்தில, அதை பற்றிய பயத்தில் தங்களை ஒழுங்காக அவர்களது வாழ்வை அமைத்துக் கொள்வார்கள், தங்களது வாழ்வை சரியாக அமைத்துக் கொள்வார்கள். ஒரு கற்பனையாக ஒரு மனிதனுக்கு இத்தனை இத்தனை நாட்களிலே மரணம் வந்துவிடும், இந்த வயதிலே மரணம் வந்துவிடும் என்ற ஒரு குறிப்பு இருக்குமானால், 50 வயதிலே மரணம் வந்துவிடும் என்ற குறிப்பு இருக்குமானால், 49 3/4 வருஷமும் அநீதத்தை தான் செய்வான், அக்கிரமத்தை தான் செய்வான். எஞ்சியிருக்கிற காலங்களில் 1 மாதம் 2 மாதத்தில் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்துவிட்டு, பாவ மன்னிப்பு தேடிவிட்டு, நல்ல காரியங்களை செய்துவிட்டு நாம் நல்லவனாகி விடலாம் என்று நினைப்பான். அதுபோலதான் கியாமத் என்பது எப்போது வரும் என்று தெரிந்திருந்தால், அவன் அந்த கியாமத் நெருங்குகின்றவரை எல்லா விதமான அட்டூழியங்களையும் அக்கிரமங்களையும் செய்துவிட்டு கடைசி நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ளலாம் என்று இருந்து விடுவான். ஏன், அவ்வளவுக்கு ஏன் போக வேண்டும்? எந்த நம்பிக்கையும் இல்லாத, எந்த நிரந்தரமும் இல்லாத இந்த வாழ்க்கையிலும் கூட எப்படித்தானே நடக்கிறோம்? நம்பாக மாட்டோம், நமக்கெல்லாம் இப்போது மரணம் வராது என்ற நினைப்பில எத்தனை அக்கிரம செயல்களை செய்கிறோம், எத்தனை அட்டூழியங்களை செய்கிறோம். அந்த மனிதனுக்கு அந்த பயம் இருக்க வேண்டும், அவன் நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும். எப்போது வேண்டுமானாலும் மரணம் வந்து விடலாம், எப்போது வேண்டுமானாலும் நல்லா நம்முடைய உயிரை கைப்பற்றி விடலாம் என்ற நிலை இருக்கிற போது, கொஞ்சத்துக்கு கொஞ்சமாகிலும் அவன் நல்லபடியாக நடப்பானே, அதன் மூலம் நன்மை பெற்றுக் கொள்வானே என்று எதிர்பார்ப்பில் தான், ஆதரவில் தான் அல்லாஹ் அவைகளை மறைத்து வைத்திருப்பதாக இங்கே பறைசாற்றுகிறான். அப்ப இந்த கியாமத் என்பது மறைக்கப்பட்டிருக்கிறது, மரணம் என்பது மறைக்கப்பட்டிருக்கிறது, மனிதனுடைய நன்மைக்குத்தானே தவிர தீமைக்கு அல்ல. பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய மரணம் ஒரு குறிப்பிட்ட ஊரிலே இருக்கிறது என்று சொன்னால், அந்த ஊருக்கு அவன் போவான், அதற்குரிய ஒரு தேவை அல்ல அவனுக்கு ஏற்படுத்துவான். ஆச்சரியப்படுவார்கள், அந்த ஊரில் இருந்து இந்த ஊர்ல வந்து மௌத்தா இருக்கிறானே அப்படின்னு சொல்லி, அந்த அளவுக்கு ஒரு ஏற்படுத்துவான், அங்கே கொண்டு செல்வான், அங்கே அவன் உயிரை கைப்பற்றுவான். இதெல்லாம் நிதர்சனமாக இங்கே நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள். எனவேதான் குறைந்தபட்சம் வணக்கம் என்பதை செலுத்துவதை விட அநியாய மக்கிரமம் செய்வதையாவது நிறுத்திவிட வேண்டும், அதில் ஈடுபட்டு விடக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் உமர் பின் கத்தாப் அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாங்கள் ரசூலுல்லாஹோடு உட்கார்ந்திருந்தோம் மஸ்ஜிதிலே, ஒரு மனிதர் வந்தார், நல்ல தூய வெண்மையான ஆடை அணிந்திருந்தார், முடிகள்லாம் நல்ல கருகருப்பாக இருந்தது, நல்ல கருத்த முடிவுடைய வெண்மையான ஆடையுடைய ஒரு மனிதர் வந்தார். ஆனால் அவரை நாங்கள் முன்னர் பார்த்ததுமே யாருமே பார்த்ததில்லை, புதிதான ஒரு மனிதர், அறிமுகம் இல்லாத ஒரு மனிதர், முன்ன பின்ன பார்த்ததில்லை. அதே நேரத்தில் அவர் தூர தொலைவில் இருந்து பிரயாணம் செய்து வந்தவரை போலவும் தெரியவில்லை. ஏனென்று சொன்னால் பிரயாணத்தினுடைய அடையாளங்கள் இதில் இல்லை. அந்த காலத்திலே பிரயாணம் செய்து வருவதாக இருந்தால் ஒட்டகத்திலும் குதிரையிலும் பிரயாணம் செய்து வர வேண்டும். முகமெல்லாம் அழுக்கு படிந்து தலையெல்லாம் பரட்டையாகி துணியெல்லாம் அழுக்கான நிலையில தான் பிரயாணத்தை முடித்துக் கொண்டு வருவார்கள். அதே மாதிரி பிரயாணத்தோடு எந்த அடையாளமும் அவரிடத்திலே இல்லை. அதே நேரத்தில் இதற்கு முன்னர் நாங்கள் யாரும் அவரை பார்த்ததும் இல்லை. ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்லி நேராக உள்ளே வந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை வரவேற்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி மண்டி போட்டு உட்கார்ந்திருந்தார்கள். அவர் மிக நெருக்கமாக ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்திலே உட்கார்ந்தார். எந்த அளவுக்கு என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முட்டிக்காலோடு தன்னுடைய முட்டிக்காலை சேர்த்து வைத்து நடுவிலே உட்கார்ந்தார். அதற்கு பிறகு அவருடைய கைகளை தன்னுடைய தொடையிலே கண்ணியமான முறையில் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் மரியாதை இருக்க வேண்டும் என தன்னுடைய கைகள் இரண்டையும் தன்னுடைய தொடையின் மீது வைத்துக் கொண்டார். அதற்கு பிறகு கேட்டார், யா ரசூலுல்லாஹ், எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கிறது, அவைகளை தெளிவுபடுத்துங்கள் என்று கேட்டார். என்ன கேளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொல்ல சொன்னார், இஸ்லாம் என்றால் என்ன என்று கேட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று ஏற்றுக்கொள்வதோடு ஐங்கால தொழுகையை நிறைவேற்றுவது, அதாவது வருடத்தில் ஒரு முறை ஜகாத்தை நிறைவேற்றுவது, ரமலான் மாதம் நோன்பை நிறைவேற்றுவது, உடல் பலமும் பண வசதியும் இருப்பவர்கள் காபத்துல்லாவுக்கு சென்று ஹஜ்ஜி செய்வது, இதுதான் இஸ்லாம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஈமான் என்றால் என்ன என்று கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வை நம்புவது, அவனுடைய திருத்தூதர்களை, அவனது வேதங்களை, அவனது மலக்குமார்களை, கியாமத்து நாளை நம்புவது என்று ஈமானுடைய விஷயங்களை சொன்னார்கள். அதற்கு கருத்து கேட்டார் மல் யஹ்சான், யஹ்சான் என்றால் என்ன என்று கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யஹ்சான் என்று சொன்னால் நீங்கள் வணங்குகிற போது அல்லாஹ்வை பார்ப்பதாக நினைத்து வணங்க வேண்டும், நமக்கு முன்னால் அல்லாஹ் இருக்கிறான் என்ற எண்ணத்தோடு அந்த சிந்தனையோடு அல்லாஹ்வை வணங்குவது. அப்படி இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற கவனத்தோடு வணங்குவது, இதுதான் யஹ்சான் என்று சொன்னார்கள். இந்த வார்த்தைக்கு ஆன்மீகவாதிகள் நிறைய விளக்கங்களை சொல்வார்கள், அது ஒரு புறம் இருக்கட்டும். அதற்கு பிறகு கேட்டார், மஸ்ஸாஅது, கியாமத்து நாள் எப்போது வரும் என்று கேட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது கேட்கப்பட்டவர் கேட்பவரை விட அறிந்தவர் அல்ல. கேட்கப்பட்ட நான் கேட்பவரை விட அறிந்தவர் அல்ல அப்படின்னு சொன்னா, அந்த விஷயத்தில் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதுதான் எனக்கும் தெரியும், உங்களுக்கு என்ன தெரியாதோ அது எனக்கும் தெரியாது என்ற கருத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆச்சரியம் என்னவென்று சொன்னால் உமர் பின் கத்தாப் அவர்கள் அறிவிக்கிறார்கள், அவர் ஈமானை பற்றி இஸ்லாத்தை பற்றி கேட்டார், இஸ்லாத்தை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபோது சதக்க உண்மை சொன்னீர் என்று சொன்னார். ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை பற்றி விஷயங்களை சொல்லிவிட்ட போது அவர் சொன்னார், நீங்க உண்மை தான் சொன்னீங்க. அதற்கு பிறகு ஈமானை பற்றி கேட்ட போதும் அதை உண்மைப்படுத்தினார். மூன்றாவது எஹ்சானை பற்றி கேட்ட போதும் அதை உண்மைப்படுத்தினார். எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது, என்ன ஒரு சந்தேகம் கேட்க வரேன்னு கேட்டு ரசூலுல்லாஹ் வழக்கம் சொன்னபோது உண்மை என்று சொல்கிறாரு, உண்மைத்தான் சொன்னீர் என்று சொல்கிறாரு, அப்போ முன்னமே இது தெரியுமா இல்லையா என்று எண்ணிக்கொண்டோம். அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார், கியாமத்து நாள் என்று என்ன என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பதில் சொன்னார்கள், கேட்கப்பட்டவரை விட கேட்பவர் ஒன்றும் அறிந்தவர் அல்ல என்று சொன்னபோது, அப்படியானால் அவருடைய அடையாளங்களையாவது சொல்லுங்கள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கியாமத்து நாளுடைய அடையாளங்கள் சிலது இருக்கின்றன என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஒரு அடிமைப்பெண் தன்னுடைய எஜமானியை பெற்றெடுப்பது, அப்படின்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் என்ன என்று சொன்னால், ஒரு பெண் தன்னுடைய எஜமானியை பெற்றெடுப்பாள். ஒரு தாய்க்கு எத்தனையோ ஆண் மக்கள் இருக்கு. ஒரு தாய் அவளுடைய அந்த தந்தை என்னுடைய இறப்புக்கு பிறகு, தந்தை அல்லது வயது முதிர்ந்த பிறகு, அந்த தந்தையும் தாயையும் காப்பது பாதுகாப்பது பிள்ளைகளது கடமை, ஆண் மக்களின் கடமையாகும். எப்படி ஒரு பிள்ளையை, சிறு வயதில் இருக்கிற ஒரு பிள்ளையை பாதுகாப்பது தந்தை பெற்றோர்களுடைய கடமையாக இருக்கிறதோ, அதற்கு உணவு கொடுப்பதும் உடை கொடுப்பதும் அதற்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதும் கல்வி படிப்பு போன்ற அத்தனையை கொடுப்பதும் எப்படி பெற்றோர்களின் கடமையோ, அதுபோல பெற்றோர்கள் வயதான பின்னால் அவர்களின் பொறுப்பாக கவனித்துக் கொள்வது அவர்களுக்கு பிறந்த ஆண் மக்களின் பொறுப்பு கடமை, பெண் மக்களுக்கு கடமை அல்ல. இப்போது ஆண் மக்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு பெண், ஒரு தாய், ஆண் மக்களால் அதாவது திருத்தி அடிக்கப்பட்டவள், கவனிக்கப்படாத விடப்பட்டவள் யாரிடத்திலே போய் இருப்பாள் என்று சொன்னால் தன்னுடைய மகளிடத்திலே போய் இருப்பாள். அவள் கொஞ்சம் கருணை இருக்கும், கொஞ்சம் இரக்கம் இருக்கும், அதனால் தாயை அவள் பார்த்து தன்னுடைய பொறுப்பிலே வைத்திருப்பாள். இப்படி வைத்திருக்கிற போது அந்த தாயை அந்த பெண்மகள் என்ன செய்வாள் என்று சொன்னால், ஒரு அடிமையை நடத்தாட்டுவது போன்று நடத்தாட்டுவாள். எல்லா வேலையும் செய்ய சொல்லுவா, கடைக்கு போக சொல்லுவா, பிள்ளைகளை கூட்டிட்டு அங்க போன்னு சொல்லுவா, இதை செய்யுங்கப்பா, அதை செய்யும்பா, செய்து ஆகணும். ஏன்னால் அவள் உணவு கொடுக்கிறாள், உடை கொடுக்கிறாள், அதன் காரணமாக அந்த மகளுக்கு இவள் கட்டுப்பட வேண்டிய நிலை ஏற்படுகிறது. அதுபோல ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே தான் நீண்டெடுத்த மகளுக்கே இவள் அடிமையாக இருப்பாள். எனவேதான் தன்னுடைய எஜமானியை அவர் பெற்றெடுப்பாள் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த காலம் வந்துருச்சா இல்லையா, எத்தனை இடத்துல பார்க்கிறோம் நாம. சில தாய்மார்கள், சில வயதான பெற்றோர்கள் படுகின்ற அவஸ்தைகளை நாம் கண்களால் பார்க்கிறோம். வீட்டில் எந்த வேலையெல்லாம் வந்து செய்ய தகுதி இல்லையோ, இதையெல்லாம் அடுத்தவங்கள்ட்ட விட்டு செய்வோமோ, அந்த வேலைகள் எல்லாம் வயது முடிந்த பெற்றோர்களிடத்திலே அவர்களிடத்திலே கொடுத்து விடுகிறோம். அது செய்யலன்னா அவங்களுக்கு அன்னைக்கு உணவு கிடைக்காது, அல்லது திட்டு கிடைக்கும். இப்படி எத்தனை இத்தனை குடும்பங்கள் இருக்கின்றன. அதைத்தான் சிலரால் இங்கே குறிப்பிடுகிறார்கள். அதற்கு அடுத்து சொன்னார்கள், செருப்பு போடுவதற்கு கூட வசதி இல்லாதவர்கள், சரியாக நிறைவாக உடை மாற்றுவதற்கு கூட வசதி இல்லாதவர்கள், அரைகுறை உடையோடு திரிந்தவர்கள், ஆடுமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏழைகள், இது போன்று இருப்பவர்கள் பிற்காலத்தில் பெரும்பெரும் கட்டிடங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருப்பார்கள், பெரும்பெரும் மாளிகைகளுடைய எஜமானர்களாக இருப்பார்கள். இருக்கா இல்லையா, எல்லாமே அப்படித்தான் நடந்திருக்கிறது. ஒரு காலத்தில் உணவுக்கு கூட கட்டுப்பாட்டிலே இருந்தவர்கள், பசியாக பஞ்சத்தால் பீடிக்கப்பட்டிருந்த எத்தனையோ மக்கள் பெரும்பெரும் கோடீஸ்வரர்களாக லட்சாதிபதிகளாக பெரும்பெரும் மாளிகைகளை குடியிருப்பதை பார்க்கிறோம். அதுபோன்று அவர்களுடைய வாழ்வு உயர்ந்துவிடும் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், இந்த விஷயங்களை கேட்டுவிட்டு அவர் எழுந்து போய்விட்டார். இதை குறித்து நாங்கள் யாரும் விசாரிக்கவில்லை. அவர் யார் என்னென்னலாம் விசாரிக்கல, விசாரிச்சுட்டா இருக்க மாட்டாங்க சஹாபாக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது மனதிலே தோன்றுகிறதோ அப்போது கேட்பார்கள், வந்தவர் யாரு தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. அதுவரையிலே இவர்களால் குறுக்கிட்டு யாரு சொல்லலாம், யாரு வந்தா இல்லை, யாரு நல்லா விசாரிக்க மாட்டாங்க, அதை அவமரியாதையாக கருதுகின்ற நிலை அவரிடத்தில் இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றும் சொல்லவில்லை, இறந்து போய்விட்டார்கள். இரண்டு மூன்று நாட்கள் கழிந்த பிறகு என்னை அழைத்தார்கள். உமர் அல்லாஹ்னு சொல்கிறார்கள், என்னை அழைத்தார்கள். அழைத்து கேட்டார்கள், உமரே அன்றைக்கு வந்தவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், யார் ரசூல் அல்லாஹ், அல்லாஹு வ ரசூலு ஆலம், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் தான். அதை பற்றி நன்றி சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வந்தவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாகும். வானவர்கோன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் அன்றைக்கு வருகை தந்தார்கள். மார்க்கத்தை பற்றி உங்களுக்கு கற்றுத்தருவதற்காக வேண்டி அவர்கள் என்னிடத்தில் இந்த கேள்விகளை கேட்டார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள். அதுவரையிலும் அந்த விஷயங்கள் அவர்களுக்கு தெரியாமல் இருந்தன, அவர்களும் கேட்கவும் இல்லை. இஸ்லாத்தில் என்னென்ன கடமைகள் என்று கேட்கவும் இல்லை. இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு மார்க்கத்தை சொல்லித் தருவது. என்று சொன்னார்கள். அதிலே கியாமத்தை பற்றி அவர்கள் கேட்டதும் அதற்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னது இங்கே முக்கியமாக தெரிகிறது. அதுபோலத்தான் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஐ யக்கில் அல் இல்மு வயலஹர அல் ஜஹலு வயலஹர அஸ் ஸினா. கியாமத்துடைய அடையாளங்களிலே மார்க்க ஞானம் என்பது குறைந்து போய்விடும். இன்னைக்கு இருக்கிற மனிதர்களிடத்திலே 99.75% மார்க்க ஞானம் கிடையாது இல்லையா? யாருக்காவது மார்க்கத்தை பத்தி தெரியுமா? அது தெரியாத காரணத்தினால் பல பல ஆபத்துகளை சந்திக்கிறோம், பல பல சிரமங்களையும் குழப்பங்களையும் சந்திக்கிறோம். யாராலெல்லாம் உள்ள நுழைஞ்சி இதுதான் மார்க்கம் என்று நம்மளை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப மார்க்க ஞானம் குறைந்து விடும், அறியாமை என்பது அதிகரித்து விடும், அதுபோல விபச்சாரம் என்பது வெளிப்படையாகிவிடும், மறைந்து இருந்து செய்கின்ற காரியங்கள் அத்தனையுமே வெளிப்படையாகிவிடும். இன்றைக்கு அரசாங்கமே விபச்சாரத்தை அறிமுகப்படுத்துகிறது, அதற்கென்று சில பகுதிகளை ஒதுக்கி வைத்து அடையாளம் காட்டியிருக்கிறது. ஏன் சில கடுமையான நோய்கள், உயிர்கொல்லி நோய்கள் என்று சொல்கிற நோய்கள் வராமல் இருப்பதற்கு அந்நிய பெண்ணோடு தொடர்பு வைக்கிற போது நீங்கள் காப்புரை அணிந்து கொண்டு போங்கள் என்று விளம்பரப்படுத்துகிறது இல்லையா? இதெல்லாம் எதை காட்டுகிறது? பகிரங்கமாகிவிட்டன விபச்சாரங்கள் என்பது, பகிரங்கமாகிவிட்டன. பிப்ரவரி 14 உலகத்தில் சில நாடுகளில் எடுக்கப்பட்ட ஆய்வின் அடிப்படையில் அது காதலர் தினம் என்ற காரணத்தினால் பல மில்லியன் கோடி இளம் பெண்கள் அன்றைக்கு கற்பார்கள் ஒரே நாளில் மட்டும். அந்த அளவுக்கு தாராளமாகிவிட்டன. இதெல்லாம் கியாமத்துடைய அடையாளங்கள் இவைகள் எல்லாம். அதுபோல சொல்லலாம் சொன்னார்கள், தக்கு முஸ்தாத்து அத்தா தலஹர் ஃபிதன். குழப்பங்கள் உண்டாகும், பெரும்பெரும் குழப்பங்கள் உண்டாகும். அப்படி குழப்பங்கள் உண்டாகிற வரையிலும் கியாமத்தினால் ஏற்படாது. வைத்தருள் கதிப பொய் என்பது அதிகமாகும். கடை தெருக்கள் நெருக்கமாகிவிடும். சாபாக்கள் காலத்தில் எல்லாம் கடை தெருக்கள்லாம் தேடி போகணும். அப்படி இல்லைன்னு சொன்னா வாரத்தில் ஒரு நாள் அல்லது 15 நாளைக்கு ஒரு நாள் அல்லது மாதத்திற்கு ஒரு நாள் சந்தை கூடும். அப்படி கூடுகின்ற நேரத்திலே போய் பொருட்களை வாங்கிக் கொள்வார்கள். அது போக இன்றைக்கு எந்த தெருக்களிலே பார்த்தாலும் கடைகள் இல்லாத தெருக்கள் கிடையாது இல்லையா? ஒவ்வொரு கடைகளும் மிக மிக நெருக்கமாக இருக்கின்றன. அந்த அளவுக்கு கடை வீதி பெருத்து போய்விடும். சமானும் காலங்கள் நெருங்கிவிடும். செலவாளர் சொன்னார்கள், ஒரு வருடம் என்பது ஒரு மாதத்தை போல, ஒரு மாதம் என்பது ஒரு வாரத்தை போல, ஒரு வாரம் என்பது ஒரு நாளை போல, ஒரு நாள் என்பது ஒரு மணி நேரத்தை போல, ஒரு மணி நேரம் என்பது ஒரு வினாடியை போல சுருங்கிவிடும். நம்மளே பார்க்கிறோம் கண்கூடாக. இப்பத்தான நோன்பு போச்சு, அதுக்குள்ளேயும் பார் வந்துருச்சு இல்லையா? இன்னும் 2 மாசம் 2.5 மாசத்துல நோன்பு வந்துடும். ஒரு மூணு ரஜபு ஜமாதுல் ஆகிர் ஆரம்பித்து விட்டன, ரஜபு ஷாபா 3 மாத காலம் இன்னும் இடைவெளி இல்லை. அவ்வளவு சீக்கிரமாக காலங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்ற, நெருங்கிக் கொண்டிருக்கின்றன. ஹரஜு கொலைகள் பெருத்துவிடும். என்றால் என்ன கேட்ட போது அல் கத்லு கொலை என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கொலை பெருத்துவிடும். ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான கொலைகள் ஒவ்வொரு நாடுகளிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. சாதாரண விஷயங்களுக்காக, பெரிய பெரிய விஷயங்களுக்காக அல்ல. ஒரு காலத்திலே கொலை என்று சொன்னாலே ஏதோ இடத்திலே நடந்தது, அங்கொன்றும் இங்கொன்றும் நடந்தது என்ற நிலை போக உலகம் முழுவதிலும் இன்றைக்கு கொலைகள் பெருத்து போயிருக்கின்றன. அதற்கு நியாயம் என்பதற்கு வேண்டியதில்லை, வேறு எந்த காரணங்களும் வேண்டியதில்லை. அந்த அளவுக்கு மாறி போய்விட்டன. எந்த அளவுக்கு என்று சொன்னால், வாழ்க்கை துணைவியாக இருக்கிற மனைவியே கணவனை கொள்ளுகிற சூழ்நிலை, வாழ்க்கை துணைவியாக இருக்கிற மனைவியை கணவன் கொள்ளுகிற சூழ்நிலை, சில இடங்களில் பெற்றோர்களை பிள்ளைகள் கொள்ளுகிற சூழ்நிலை, பிள்ளைகளை பெற்றோர்கள் கொள்ளுகிற சூழ்நிலை, இப்படியெல்லாம் மிக மிக மோசமான நிலைக்கு மாறி போய்விட்டது. இதுக்கெல்லாம் கியாமத்தின் அடையாளங்கள். செல்லாலு அதிர்த்து சொன்னார்கள், அமானிதங்கள் அதாவது மோசம் செய்யப்படுகிற போது, அமானிந்தங்கள் வீணடிக்கிற போது நீங்கள் பன் தவிர கியாமத்தை எதிர்ப்பு. அப்ப சஹாபாக்கள் கேட்டார்கள், கைஃபியுல்லா துஹா யா ரசூலல்லா, அமானுதங்களை வீணடிப்பது என்றால் என்ன என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா உஸ்ஸிதல் அம்ரு இலா ஹைரி அஹ்லிஹி ஃபந்தலிரு ஸஆ. ஒரு பொறுப்பை, ஒரு பதவியை, ஒரு முக்கியமான விஷயத்தை தகுதி இல்லாதவரிடத்தை ஒப்படைக்கிற போது கியாமத்தினாலே எதிர்பாருங்கள். உலகில் இருக்கக்கூடிய அதிகமாக நபர்களை பாருங்கள், யாரிடத்தில் எந்த தகுதியும் இல்லையோ அவர்களிடத்தில் தான் அந்த பொறுப்புகள் இருக்கும். அப்படி இருக்கிற போது அவர்கள் அந்த பொறுப்புகளை, அதாவது அதற்கு மோசடி செய்வார்கள், நியாயமின்றி நடந்து கொள்வார்கள். இப்படி யாரிடத்திலே எந்த காலம் அப்படி வருகிறதோ, அமானிதங்கள் வீணடிக்கிற காலம் வருகிறதோ, அப்போது நீங்கள் கியாமத்தை எதிர்பாருங்கள். அதுபோல சிவலாசன் நிறைய விஷயங்களை சொல்லி காட்டினார்கள். 30 பொய்யர்கள் வருவார்கள், அந்த 30 பேர்களுமே தன்னை நபி என்று சொல்வார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் என்று சொல்வார்கள். ஆனால் வரையிலும் கியாமத்தினால் வராது. ரசூல்லாவுடைய காலத்திலே முஸ்லிமத்தில் கத்தாப் என்று ஒருத்தர் இருந்தார், யமாமாவிலே, யமன் தேசத்திலே அஸ்வத்துல் ஹசன் என்று சொல்லுகிற, அஸ்வத்துல் ஹசன் என்று சொல்லுகிற ஒருவன் இருந்தான். அபூபக்கர் சித்திகளுடைய காலத்திலே இருந்தார்கள். ஒவ்வொரு காலத்திலும் தன்னை நபி என்று பறைசாற்றிய பலர்கள் வந்திருக்கிறார்கள். கடைசியில் இந்தியாவிலே பஞ்சாப் மாநிலத்திலே காதியான் என்ற ஊரிலே ஒருவன் பிறந்து மிர்சா குலாம் என்று சொல்லுகிற அவன் பெயரை கொண்டு அவன் தன்னை நபி என்று அறிவித்தான். இப்படி 30 பொய்யர்கள் தோன்றுவார்கள். ஆனால் என்ன வினோதம் என்று சொன்னால், ஒவ்வொரு பொய்யர்களிடத்திலும் பல்லாயிரக்கணக்கான மனிதர்கள் அவர்களது சிஷியர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய பேச்சை கேட்டு அவர்களை பின்பற்றி போயிருக்கிறார்கள். யமாமா யுத்தத்திலே 1000 பேர்கள் கொல்லப்பட்டார்கள். அத்தனை பேர்களும் முஸ்லிமத்தில் கட்டாத ஈமான் கொண்டவர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே, அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலேயே இப்படிப்பட்ட குழப்பங்களை ஒரு மனிதனால் உருவாக்க முடியும் என்றிருந்தால், அறியாமை நிறைந்திருக்கிற, மார்க்க ஞானம் எடுபட்டு போயிருக்கிற இந்த காலத்தில் எப்படிப்பட்ட குழப்பவாதிகள் தோன்றுவார்கள்? சிந்தித்து பார்க்க வேண்டும். விளையாட்டாக கூட ஒன்றை சொல்லுவதுண்டு. ஒரு நாட்டிலே ஒரு அரசன் இருந்தான், நேர்மையாக ஆட்சி செய்து கொண்டு வந்தான். அந்த இடத்துல அந்த நாட்டிலே ஒருவன் தன்னை நபி என்று சொல்லி தெரிந்து கொண்டிருந்தான், நான் நபி என்று சொல்லிக் கொண்டிருந்தான். காவலாளிகள் அவன் சொல்லுவதை கேட்டு அவனை பிடித்துக் கொண்டு அரசிடத்திலே கொண்டு வந்தார்கள். அரசர் உத்தரவிட்டார், அந்த மாதிரி சொல்றால கைது செய்து விட்டு கொண்டு வாருங்கள் என்று. அது நேர்மையான அரசாங்கம். இன்னைக்கு யாரு நபின்னு சொன்னாலும் சரி, அல்லாஹ்னு சொன்னாலும் சரி, கைது செய்யறதுக்கெல்லாம் ஆளு கிடையாது. அவனை கைது செய்து கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்கள். அவன் கைது செய்யப்பட்டு அரசருக்கு முன்னால் வந்து நின்றான். அரசர் கேட்டார், என்னடா நீ நபின்னு சொல்றியாம அப்படின்னு சொல்லி மலுப்பு பதில் சொன்னான். அவனை சிறையில போடுங்கன்னு அவனை சிறையில போட்டு விட்டார்கள். கொஞ்ச நாள் கழிந்த பிறகு இன்னொருவன் வந்தான், நான் தான் அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். அல்லாஹ்னு சொல்லிட்டு வந்த உடனே அரசருக்கு இன்னும் கோபம் அதிகமானது. அவனை பிடித்து வாருங்கள் என்று சொன்னார்கள். அவன் கைது செய்யப்பட்டு அரசருக்கு முன்னால் வந்து நின்றான். யாரு நீ கேட்ட? நான் தான் அல்லாஹ்னு சொன்னான். அரசர் கேட்ட, என்னடா எல்லாரும் இந்த மாதிரி தெரிய ஆரம்பிச்சிட்டீங்களா? போன வாரம் தான் ஒருத்தன் நபின்னு சொல்லிட்டு வந்தான், அவனை தூக்கி உள்ள போட்டிருக்கோம், இப்ப நீ அல்லாஹ்னு சொல்லிட்டு வர்றியான்னு கேட்ட உடனே அவன் சொன்னானா, போன வாரம் ஒருத்த வந்தானா, நான் யாரையும் அப்படி அனுப்பலையே அப்படின்னானா. அந்த மாதிரி ஏமாறுகிற சூழ்நிலை இருக்கிற வரையிலும் ஏமாற்றுக்காரர்கள் உருவாகி கொண்டுதான் இருப்பார்கள். மார்க்க அறிவு இல்லாத போது நிச்சயமாக யாரையும் ஏற்றுக்கொள்கிற சூழ்நிலை உண்டாகிவிடும். அதன் காரணமாகத்தான் இன்றைக்கு விதத்துவாதிகளும் வழிகேடர்களும் இந்த சமுதாயத்தை இவ்வளவு பெரிய அளவில் கூறு போட்டிருப்பதை பார்க்கிறோம். அங்கே நேர்மை இருக்கிறதா, சத்தியம் இருக்கிறதா என்று சொன்னால் கடுகளவுக்கு கூட இருக்காது. அத்தனையும் பொய்யும் பித்தலாட்டம் என்றா இருக்கும். அதை நம்பிக்கொண்டு ஆயிரக்கணக்கான மக்கள் அவர்களை பின்பற்றி போகிறார்கள் என்று சொன்னால் முற்றிலுமான மார்க்க ஞானம் இல்லாத காரணம்தான். அப்ப இப்படியெல்லாம் தோன்றுவார்கள். பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி நிறைய விஷயங்களை இங்கே தெளிவுபடுத்தி காட்டுகிறார்கள். பொருள்களை லா தக்கூமு ஸாஅத்தா யஸ்ரஃபீகுமுல் மாலு ஃபயஃபீல், பொருள் அதிகமாக ஆகிவிடும், செல்வம் குவிந்து விடும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அத்தாயு மம்மு ரப்புல் மாலி மை அக்பல் சதகத்துஹு, நம்முடைய சதகாவை தர்மத்தை ஏற்றுக்கொள்ள ஆளு கிடைக்கலையே என்ற கவலை பொருளுடையவர்களுக்கு ஏற்படும். அந்த அளவுக்கு நம்ம சக்காத்து கொடுக்கணுமே, அந்த சக்காத்து யார்கிட்ட கொடுக்கிறது அப்படிங்கிற கவலை உண்டாகிவிடும். இன்றைக்கு அரபு நாடுகளிலே அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. 200 வருஷங்களுக்கு முன்னால் என்ன நிலை இருந்ததோ அதைவிட பன்மடங்கு அவருடைய பொருளாதாரம் உயர்ந்திருக்கிறது. அந்த நாட்டிலே சதக்காவை ஜகாத்தை பெறுவதற்கு தகுதியான நபர்கள் கிடையாது. யார்கிட்ட போய் ஜகாத்து கொடுக்கிறது? ஒவ்வொருத்தரும் கோடீஸ்வரங்களா இருக்காங்க. எனவேதான் வேறு வேறு நாடுகளை அவர்கள் தேடுகிறார்கள், ஜகாத்தை பெறுவதற்குரிய தகுதியுடைய மக்களை தேடுகிறார்கள். அதனால் கவலை கொள்கிறார்கள். ஒரு வருடம் கொடுக்க முடியலன்னு சொன்னா கவலைப்படுறாங்க. நம்மளே சந்தோஷப்படுவோம், நல்லதா போச்சு அங்க வை அப்படின்றோம். இந்த ஈமானிய உணர்வு இருக்கிற காரணத்தினால் கவலை கொள்கிறார்கள். இது மாதிரி நிலை உண்டாகும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரிய சகோதரர்களே, இதெல்லாம் கியாமத்தின் அடையாளம். இன்னும் ஏராளமான விஷயங்கள் ஹதீஸிலே கொட்டி கிடக்கின்றன. கியாமத்துடைய அடையாளங்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயங்கள் ஏராளமாக இருக்கின்றன. அவர்களை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். வாழுவது, நான் முன்பு சொன்னது போல, இந்த உலகம் என்பது பொருள் சேர்ப்பதற்கோ இந்த உலகத்தில் சுகங்களை அனுபவித்ததற்கோ படைக்கப்பட்ட இடம் அல்ல. இவை வணங்குவதற்காக வேண்டி படைக்கப்பட்ட இடம். அதன் அதிகம் அதற்குடைய வரம்பின் அடிப்படையில் தான் செல்லாலோசனர்கள் இந்த பூமி முழுவதையும் வணங்குவதற்கு இடமாக நமக்கு அனுமதித்திருக்கிறார்கள். எங்கு வேண்டுமானாலும் வணங்கிக் கொள்ளலாம், நஜீசான இடங்களை தவிர. அதுபோல அந்நியர்கள் வணங்குகின்ற ஆலயங்களை தவிர மற்ற எல்லாம் பூமி முழுவதுமே சுத்தமானது, பரிசுத்தமானது. இந்த பூமியில நீர் கிடைக்கவில்லை என்று சொன்னால் பூமியுடைய மண்ணை எடுத்து தைமம் செய்தாவது வணங்க வேண்டும். எனவே வணங்குவதற்குரிய இடம் தான் இந்த இடம். எப்போது வணக்கம் என்பது அல்லாஹ்வால் முடிக்கப்படுகிற அப்போது இந்த உலகம் முடிவுக்கு வந்துவிடும், அதை சுருட்டப்பட்டு போய்விடும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா ஒவ்வொருத்தருக்கும் தன்னுடைய மரணத்தை எப்போது வைத்திருக்கிறார் என்பது யாருக்குமே தெரியாது. திடீர்னு இருப்பாரு, போத்தாயிருவாரு, ஒரு காரணமும் இல்லை. முன்னதாவது யாரு காரணங்களை சொல்லுவாங்க, அவருக்கு அந்த நோய் இந்த நோய் இருந்தது அப்படி இருந்தது. இப்ப எந்த நோயும் வர வேண்டிய அவசியம் இல்லை, என்னாலே கண்டுபிடிக்க முடியல. இப்படிப்பட்ட நிலையில்தான் உலகம் போய் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலாவது நாம் கொஞ்சம் அச்சத்தோடு பயத்தோடு அக்கிரமச் செயல்களில் ஈடுபடாமல், பாவமான காரியங்களில் ஈடுபடாமல், அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து வணங்கக்கூடிய நல்ல மூமின்களாக முஸ்லிம்களாக நாம் வாழ வேண்டும். வல்லரஹ்மான் அதற்குரிய தௌஃபீக்கை எனக்கும் உங்களுக்கும் உலகத்தில் எடுத்தலாம் உண்டான அத்தனை முஸ்லிம்களுக்கும் வழங்கியருள்வானாக என்று கேட்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹர் தவான் அஹமதுல்லா ரபுல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். சுன்னத்துல் உதவுங்க.